இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு சபை இடறி விழுகிறது என்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். சபை இடறி விழுகிறது, எப்படி இடறி விழுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும், அதுக்கப்புறம் பூமியில் உபத்திரவம் நடக்கும். சபை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த உண்மையான மனவாட்டி சபை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உலகத்தில் அநேக இடங்களிலே அது நாங்கள்தான் என்று சொல்லி அநேகர் உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த காரியத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்கிறதை நாம் சிந்திப்போம். ஏசையா 4:1-6 வாசிப்போம். ஏசையா 4:1-6 வரை. நாம் பார்க்கிறோம், அந்நாளிலே 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் நடக்கட்டும். 7 ஸ்திரீகள், இது எழுத்தின்படியாக 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, எங்களுக்கு சாப்பாடு இருக்குது, எங்களுக்கு துணி இருக்குது, பேர் மட்டும் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டி ஒரு புருஷனை வச்சுருப்பாங்க. எப்போங்கிறது யாருக்காவது தெரியுமா? எழுத்தின்படியே நடக்கும் இந்த பூமியில். மூன்றாம் உலக போருக்கு பின்னால் இது நடக்கும். யுத்தத்தில் நிறைய ஆண்கள் செத்து போயிடுவாங்க. ஆமாம், யுத்தத்துக்கு பொம்பளை போகிறது கம்மி தானே. அப்புறம் அங்கங்கே இருக்கிற பயில்வான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிறது பெருசா நீ சொல்கிறதான் பெருசான்ட்டு சண்டை போட்டு அங்கே காலியாகிடும், கொஞ்சம் வியாதியில் போயிடும். இப்படியாக எழுத்தின்படி இந்த காரியம் நடக்கும். சரி, ஆவிக்குரிய நிலைமையில் இது எப்போ நடக்குதுன்னா, யாருக்கா தெரியுமா? ஆவிக்குரிய நிலைமை தான் இது, இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா 7 ஸ்திரீகள் வந்த காலம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகைக்கு அப்புறம் 7 ஸ்திரீகள் இல்லை. 2 உலக போர் வரைக்கும் ஸ்திரீங்கிறது ஒரே ஸ்திரீதர் தான். அந்த ஸ்திரீ யாரு, யாருக்கா தெரியுமா? அந்த ஸ்திரீ ஒரே சபை தான் இருந்துச்சு. உலகம் முழுவதும் பரவி இருந்த சபை ஒரே சபை தான். நீண்ட நாள் வந்து வரலாறுடைய சபை எதுன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் கத்தோலிக் சபை. 2 உலக போருக்கு பின்பாக அல்லது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்பாக, சுதந்திரம் எல்லாத்துக்கும் கிடச்சிது, அது கூட சேர்ந்து இந்த சபைகளுக்கும் சுதந்திரம் கிடச்சிது. அப்போ உலகம் முழுவதும் நிறைய சபைகள் உருவாச்சு. அப்படி பல பிரிவுகள் போய் 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 எல்லாம் வந்து திரளான சபைகளாகி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உபதேசத்தை வைத்து தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த எல்லா சபைகளையும் மிகவும் சுருக்கினா 7 பெரிய சபைகளாக மாறுது. அப்போ இந்த சபைகள்லாம் செய்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஆகாரம் ஆவிக்குரிய ஆகாரம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். எங்களுடைய வஸ்திரம் அப்படின்னா நாங்கள் செய்கிறது தான் நீதியின் கிரியைகள். யாராவது கேட்டால் எங்கள் நிந்தை நீங்கும்படி நாங்கள் அந்த புருஷன் பேரை சொல்லணும். எந்த புருஷன் பேரை சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு வந்து பல உதாசில் இருக்கிறவங்கள கேட்டால் உன் புருஷன் யாரு, நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நிந்தை நீங்கும்படி இயேசு கிறிஸ்து. நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க. இயேசுங்கிற பெயரை சொல்லி தங்களுடைய வாழ்நாளிலே மனம் போன போக்கில் இருந்து போய்கொண்டிருக்கிறவர்கள் புறஜாதி மத்தியில் இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லைன்னு சொன்னால் வம்பா போயிருமான்ட்டு நாங்கள்லாம் யாருன்னு கேட்டால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். ஒரே புருஷன், ஒரே பூரண புருஷன் அப்படிங்கிறது பைபிளில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் இருக்கார், அவர் கிறிஸ்து தான். அந்த புருஷன் பேரை சொல்லி ஏழு பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்களுக்கு சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்க அவங்க இஷ்டம் போல் மேக்கப் பண்ணிக்கிறாங்க, அவங்க அவங்க எல்லாம் சுயமாக செஞ்சுக்கிறாங்க. பேருக்கு மட்டும் அவர் பேர். ரெண்டாம் வசனம் வாசிப்போம், ஏசாய 4:2. போதும். இந்த ஏழு ஸ்திரீகள்லேருந்து யாராவது தப்பி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கர்த்தரின் கிளை அப்படின்னா தேவனுடைய ரட்சிப்பு, அலங்காரம் அப்படின்னா பூமியில் இருக்கிற காரியம், பூமின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை பைபிள், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவர் நடந்து போன அடையாளங்கள், அவர் செய்த கிரியையில் எழுதுனது தான் பைபிள். அவர் சரித்திரத்திலே நடந்து போன சம்பவங்களை பதிவு செய்திருக்கிறது தான் பைபிள். அப்போ இந்த பூமிங்கிறது தேவனுடைய வார்த்தைங்கிறது அவர்களுக்கு நல்லா புரியும், நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஏழு ஸ்திரீகளுடைய உபதேசத்தில் சிக்காமல் இருந்து தனியாக வந்து இருந்து பைபிளை படிக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். அதுக்கு அடுத்தது வாசிப்போம். போதும். இப்படி தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் அளவில்லாமல் பெருகும். தேவனுடைய நியாயத்திற்கு அளவில்லாமல் வந்திருக்கும். இப்படி தேவனுடைய தண்டனையை வாங்கி தங்களுடைய பாவம் கழுவ பெற தேவனுடைய நியாயத்திற்கு அவர்களை சுத்திகரித்து எருசலேமில் மீதியாக இருந்து அப்படின்னா எருசலேம்னா தேவனுடைய வார்த்தைகளிலே தரித்திருந்து, சியோன்னா தேவனுடைய பிரமாணங்களிலே தரித்திருக்கிறவர்கள் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவார். இன்னைக்கு ஏழு சபையை சேர்ந்த ஜனங்கிட்ட தேவனுடைய பிரமாணம் என்னன்னு கேட்டால் தெரியாது, கர்த்தருடைய வசனம் என்னன்னு கேட்டால் தெரியாது. எதேதோ சொல்லுவாங்க, எல்லாம் அவங்க புருஷன் பேரை தாங்கின வசனங்களாக இருக்கும், அப்போ அவங்க அவங்களுடைய சொந்த வியாக்கியானமாக இருக்கும். அப்போ தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும், தேவனுடைய வார்த்தைகள்னு சொன்னால் விசேஷமாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். பிரமாணங்கள்னு சொன்னால் எல்லா பிரமாணங்களும் மோசேயின் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் திரும்பவுமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை கேட்டால் தெரியாது. 4:5 வாசிப்போம்.
பிரமாணங்கள்
எல்லாம் தேவனுடைய வல்லமை நிறைந்ததாக இருக்கும், நியாய தீர்ப்பு நிறைந்ததாக இருக்கும். அந்த தேவனுடைய பிரமாணங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் பின்பற்றுகிற ஜனங்கள் மேல் தேவனுடைய மகிமை தங்கி இருக்கும், காவல் இருக்கும். எப்படி தேவனுடைய வார்த்தையின் மேலே மகிமை இருக்குதோ, அதுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கிறாரோ, அதே மாதிரி கர்த்தருடைய பிரமாணங்களையும் கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளையும் பின்பற்றுகிற ஜனங்கள் மேல் மகிமை பிரகாசம் இருக்கும், விசேஷமாக அவர்கள் மேல் காவலும் இருக்கும். அப்படின்னா புறஜாதி யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. இந்த ஏழு ஸ்திரீகள் இருக்காங்கள, அவங்க வந்து நம்மகிட்ட வம்புக்கு வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஞானமுள்ளவர்களாக அமைதியாக சாந்தத்தோடு இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். இது இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரச்சனை தான். ஒரு புருஷனுக்கு ஏழு மனைவி இருந்தால் ஏழு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்களா? அதுதான் பிரச்சனை, சண்டை போடுறது, அதுதான் இன்னைக்கு பிரச்சனை நடக்குது. இல்லை, வசனம் இங்கே சொல்லுது ஏழு ஸ்திரீகள் ஒரு புருஷனுடைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒற்றுமையாக இருப்பாங்களா? அப்படிதான் இன்னைக்கு எல்லா சபைகளும் சண்டை போட்டுட்டு இருக்குது. இவங்க செய்யறது விக்கிற ஆராதனை, அவங்கள விட நாங்கள் பரவாயில்ல, இவங்க இப்படி பண்ணுறாங்க, இந்த வியாக்கியானம் சரியில்லை, அந்த வியாக்கியானம் சரியில்லை, அப்படி மாற்றி 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 சொல்லி ஏழு பேர் என்ன சொல்கிறாங்க, நான் தான் கிறிஸ்துவுக்கேற்ற மனவாட்டி. ஆனால் உண்மையான மனைவி ஒருத்தி இருந்தானா அவன் சொல்லுவாள் நான் தான் அவருடைய மனவாட்டின்னு? சொல்லவே மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் தான் அவருடைய மனவாட்டிங்கிறது, எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது. இது இல்லாதவங்க தான் நான் தான் நான் தான் சொல்லிட்டு மனவாட்டின்னு எப்படி இருக்கும்? மனவாட்டிக்கு உரிமை கொண்டாடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுங்க பாப்பா, என்ன பண்ணுவாங்க? மனவாட்டிக்கு உரிமை கொண்டாடுறவங்க மேக்கப்பு ரொம்ப பலமாக இருக்கும். ஆமாம், மேக்கப்பு ரொம்ப பலமாக இருக்கும். வஸ்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக மின்னும். ஆமாம், பல்லவத்துக்கு நேரடியாக போகிறது நாங்கள் தான் வெள்ளை போட்டு மின்னுவாங்க. இது இப்படி அது இப்படி இது இப்படின்னு சொல்லி அந்த புருஷனுடைய விசேஷ குணங்களை வச்சு நல்லா விவரிப்பாங்க. மற்றவன் பார்த்தானா அசந்து போயிடணும், இவங்க தான் அவங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்கிறதுக்கு அசந்து போயிடும். அப்படிங்கிற மாதிரி ஏழு ஸ்திரீகளும் மாற்றி மாற்றி போட்டி போடுவாங்க. இந்த போட்டி போடுறதுலையே தெரிஞ்சுக்கலாம் இவங்க இதில் யாருமே உண்மையான மனைவி இல்லை. அதுக்கப்புறம் வாசிப்போம். போதும். இது வந்து பகலில் வெயில்னா என்ன அர்த்தம்? ஒரு கூடாரம் இருக்குது, பகலில் வெயிலுக்கும் நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் ஒரு கூடாரம் இருக்கும். சொல்லுங்க பாப்பா, யாருக்கு தெரியுது பகலில் வெயில்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவ காலத்தினுடைய கஷ்ட காலத்திலே மறைவிடமாக ஒரு இடம் இருக்கும், நிழலாக இருக்கும், பெருங்காற்று மலைக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பு சூறாவளி போல வந்துட்டு இருக்கிற சமயத்தில் அப்போ மறைவிடமாக இருக்கும். மலைக்கும்னா என்ன அர்த்தம்? மலைன்னு சொன்னால் பின்மாறி மலையினுடைய எழுப்புதல் வரும்போது அப்பவும் மறைவிடமாக ஒரு இடம் உண்டாயிருக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து உபத்திரவ காலத்துக்கு, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு, பின்மாறி மலைக்கு, மூணு காரியத்துக்கு சேர்த்து ஆண்டவர் ஒரு கூடாரத்தை வச்சிருக்கார். அதுதான் மனவாட்டி சபை. இந்த கூடாரத்துக்குள்ள இருப்பா அந்த மனவாட்டி சபைங்கிறவள், போட்டிக்கெல்லாம் வெளியில போக மாட்டா. இந்த கூடாரன்னா என்னவா இருக்கும்? எல்லாம் சொல்றாங்க இது எங்க சபை தான் எங்க சபை தான். இல்ல, அந்த கூடாரன்னு சொன்னா தேவனுடைய பிரமாணத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளிலும் நிலைத்திருக்கிறவர்கள் தான் தேவனுடைய கூடாரத்திலே வாசமாயிருக்கு. அப்போ உபத்திரவு காலத்தில் இன்னைக்கு மனவாட்டின்னு சொல்கிறாங்கெல்லாம் உபத்திரவு காலத்தில் அட்ரஸே இல்லாமல் போயிடுவாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்ததுன்னா எல்லாம் மேக்கப் களைஞ்சி போயிடும். மழை வந்தாச்சுன்னா போதும், எல்லாம் வெளுத்துரும். உண்மையான கலர் என்னங்கிறது பின்மாறி மழை வந்தால் தெரியும். எல்லா மேக்கப்பும் களைஞ்சி போயிடும், எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். அதனால் மழை வந்தால் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஓடி ஓடி அங்கங்கே ஒழிஞ்சிக்குவாங்க. ஏன்னா அரையும் குறையுமா மேக்கப் கலைஞ்சிருச்சுன்னு எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமாக போயிடும். அதனால் அரையும் குறையுமா நினச்சவங்க என்ன பண்ணுவாங்க? முழு மேக்கப் போட்டுன்னு மலையிலே போயிடுவாங்க. அப்படி ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை தான் கூடாரம். தேவனுடைய பிரமாணங்களிலே அடைக்கலமாக இருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைகளிலே அடைக்கலமாக இருக்கிறவர்கள் தான் அந்த உண்மையான மணவாட்டி சபை. சோத்திரம். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த மணவாட்டி சபைக்கு உரிமை கொண்டாடுறவங்களை குறித்து பார்ப்போம். ஏசாயா 3:12-17 வாசிப்போம்.
ஒவ்வொரையும் அதை பிரபுகளையும் நியாய விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமியானவிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையான முகத்தை நெரிக்கிறது என்னவென்று செயலில் கர்த்தராய ஆண்டவர் உரைக்கிறார். பின்னும் கர்த்தர் சொல்கிறதாவது, சீயோன் குமார்த்திகள் அகத்தியாய் இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒயாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமார்த்திகள் உச்சத்தலையில் மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார்.
பாருங்க, இப்ப நான் முதல்ல சொன்னதெல்லாம் இங்க வந்துருச்சு. பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? உங்களுக்கு யாருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம். பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள், அப்புறம் ஆளுகிறார்கள். என் ஜனமே, உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். எவ்வளவு கரெக்டா இருக்குது பாருங்க. இதெல்லாம் வாசிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள். எப்படி ஒடுக்குறாங்க? இப்ப ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள். இந்த ரெண்டையும் வச்சு கனெக்ட் பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல, பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள்னா சபை இல்லையே. பிள்ளைகள் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை என்ன சொல்லுது? ஒடுக்குகிறார் பிள்ளைகள், ஜனங்களை ஒடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். என் ஜனங்களை அப்படின்னா தேவனுடைய ஜனங்களை இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே வந்து முன்னேறி முன்னேறி வந்திருக்குது, என்ன ஒரே வியாக்கியானத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நல்ல வியாக்கியானமா சொல்லணும். எல்லாமே மாறி மாறி போயிட்டு இருக்குது. யாரு இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை சொல்றதுனால, இந்த இளைய தலைமுறைக்கு ஏற்றபடி உண்டான பிரசங்கத்தை யார் பண்றா? ஸ்திரீ சபை அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. அப்ப சபையை மாத்துறது யாருன்னா, சபையில் இருக்கிற ஜனங்கள், ஸ்திரீகள் அவர்களே ஆளுகிறார்கள். அப்ப இந்த மாதிரி இருக்க சொல்லும் போது என்ன பண்ணுது? இன்னைக்கு ஊழியத்துல முன்னேறி முன்னேறி வந்து, முதல்ல ஒரு 20 வருஷம் இருந்த ஊழியத்துக்கும், அல்லது 10 வருஷம் இருந்த ஊழியத்திற்கும், அல்லது 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஊழியத்துக்கும், இன்னைக்கும் இருக்கிற ஊழியத்தை தெரிஞ்சவங்களுக்கு எப்படி ஊழியம் மாறி இருக்குதுன்னு தெரியும். உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். 2000 பார்த்தீங்கன்னா, 1999 2000 வரும்போது உலகம் அழிஞ்சாச்சுன்னு சொல்லிட்டாங்க. யார் இதில் கூப்பாடு போட்டது? கிறிஸ்தவங்க. ஒரு நரி கூளையிட்டுருச்சுன்னா எல்லா நரியும் கூளையிட்டுரும். எல்லாம் குழச்சிரு. எது குழச்சான்னு தெரியாது. அப்படி வந்து குழைச்சாங்க 2000. இன்னைக்கு 2014 ஆகிப்போச்சு. அது யாருக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நல்லா புரிஞ்சு. ஆமாம், இப்படி பைபிளில் சொல்லியிருக்குன்னு எதை எடுத்தாலும் பைபிளில் சொல்லி சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் அப்படி கிடையாது, இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்குது, மோட்சம் நரகம் இங்கே தான், இப்படி தான் நம்ம சந்தோஷமாக இருந்து உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாத்துலேயும் வாழ்ந்து சந்தோஷமாக இரு, அதுக்கு தகுந்த மாதிரி நீ எனக்கு பிரசங்கமும் பண்ணு
பண்ணு.
பைபிளில் இருக்கிறது இருக்கட்டும், ஒய்யாரமாய் நடந்து பார்த்துங்க. அப்போ ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள், என் ஜனமே உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். உண்மையான வழியை அழிச்சுக்கிட்டு வேற வழியை ரூட்டு போட்டாங்க இப்போ. ஆமாம், முதல்ல வந்து தேவனுடைய வார்த்தைகள் அடங்கின புஸ்தகத்தை நிறையா அச்சடித்து சமாதானம் எங்கே கிடைக்கும், இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிற புத்தகம்லாம் நிறைய எழுதுனாங்க. இப்போ என்னன்னு எழுதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சபையில் இன்றைக்கி இருக்கிற நடைமுறை 2014 அந்த புஸ்தகமெல்லாம் போய் சபையை வந்து ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஒரு 10 வருஷமாக ஒரு புஸ்தகம் வந்துட்டுருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சோத்திர பலி. அந்த பலி போய் இப்போ என்ன வந்திருக்குதுன்னா, சாட்சி மலை. ஆண்டவர் அற்புதம் செஞ்சதுனால யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் கிடச்சிது, சபையில் இருக்கிற எல்லா சாட்சியும் போட்டு சபையின் தரிசனம் அப்படின்னு சாட்சியின் மலர். சாட்சி எழுதி போது என்ன ஆகுது, அது வெளியில் எல்லாத்துக்கும் காட்சி போரெல்லாம் மாறிடுது. தேவனுடைய வார்த்தை எங்கே போச்சு, காலம் எல்லாம் மாறி 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 வந்துட்டு இருக்குது. அப்படி ஆண்டவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, என் ஜனமே, தேவனுடைய ஜனத்துக்கு மட்டும்தான் இந்த கட்டளை, தேவனுடைய ஜனங்களாக இல்லாதவங்களுக்கு இது புரியவே புரியாது. உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி உண்மையான வழியை அழிச்சிட்டு வேற ஒரு வழியில் உனக்குள்ள நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவங்களுக்கு சிந்திக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தான் இது புரியும். இல்லாட்டினா இது நல்ல வழி தான் பரவாயில்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அதில் போயிட்டே இருப்பாங்க. 13 வசனம் வாசிப்போம். போதும், தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு துவங்க ஆரம்பமாயிருக்குது, துவங்கியாச்சு. அதுக்கு அடுத்தது,
கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள், சிறுமியானவர்களிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது.
போதும் போதும், தேவனுடைய வீட்டிலே நியாயத்தீர்ப்பு தொடங்குகிறது, முதலாவது மூப்பர்கள் இடத்துல துவங்குங்கள் என்று நாம 1 பேதுருல வாசிக்கிறோம். அதே காரியம் இங்கே வந்திருக்குது, ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். ஒரு சபை இருந்தால் பத்தாது, 2 சபை இருந்தால் பத்தாது, 1 கம்பெனி இருந்தால் பத்தாது, இன்னொரு கம்பெனி இருந்தால் பத்தாது, 1 வீடு இருந்தால் பத்தாது, இன்னொரு வீடு இருந்தால் பத்தாது அப்படி சொல்லி இன்னைக்கு ஊர் ஊரா சபைகளை கட்டி வரிசை வரிசையாக போட்டு இருக்குது. எப்படி இதெல்லாம் வந்தது, திராட்சை தோட்டத்தை கெடுத்து தான் சம்பாதிச்சாங்க. நீங்களே என்னுடைய திராட்சை தோட்டத்தை கெடுத்து போட்டீர்கள். ஊழியத்தை கெடுத்தது யார், எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்குது பாருங்க. வாசித்தோம்னா நம்மளுக்கு புரியும், தேவனுடைய ஆவியில் நிரம்பி இருந்தால் நம்மளுக்கு இந்த காரியம் புரியும். அப்படி திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டு 7 ஜனங்கிட்ட அப்பாவி கிட்ட வாங்கின பொருள் வந்து அங்க வீட்டில் நரைச்சி வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம்
நான் தான் 144,000 வரிசையில்
இருக்கேன்னு சொல்ற ஜனங்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, கலர் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வித்தியாசம், தனி கலர் மற்றவங்கள விட. பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், உட்கார்ற இடம் தனி, சாப்பிட்ற இடம் தனி, எல்லாமே தனித்தனி. நாங்கள் தான், நீ முன்னால் வரிசையில் வரக்கூடாது, 2வது வரிசையில் வரக்கூடாது, நாங்கள் தான் உட்காருவோம், நாங்கள் வலது பக்கத்தில் தான் உட்காருவோம், நாங்கள் இடது பக்கத்தில் தான் உட்காருவோம். இங்கே வந்து இந்தியாவில் பார்க்கணுன்னா குறிப்பாக சென்னை பட்டணத்தில் சிபிஎம்மில் பார்க்கலாம். இதே மாதிரி உலகத்தில் பல நாடுகளில் இருக்குது, பல விதமான கலர் கலரான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காலரை மாற்றி மாற்றி தைச்சி புல் கையை போட்டு ஆப் கை போட்டு முக்கா கை போட்டு என்னென்னமோ வேடிக்கை பண்ணி இன்னைக்கு அந்த 144,000 மணவாட்டி சபை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒய்யாரமாக நடக்கிறாங்க. பின்மாறி மழை வந்தால் தெரியும், உபத்திரவ காலம் வந்தால் தெரியும், அதுக்கப்புறம் தேவனுடைய நியாயத்திற்கு வந்தால் தெரியும் இவங்க மேப்பெல்லாம் எங்கே போகுதுங்கிறது அப்போ தான் தெரியும். சோத்திரம். அதுக்கு அடுத்தது பார்ப்போம், இது யார்? ஏசாயா 6:1-5 வரைப்போம். ஏசாயா 6:1-5 இல்லை சாரி, எரேமியா 6:1-5 வரை. எரேமியா 6:1-5 வரை.
பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எருசலேமின் அடியில் இருந்து ஏகமாய் கூடி கூடி யோடி தெக்கோவாவின் எக்காலம் ஊதி பெக்கோரோமிலே அடையாளமாய் தீ வெளிச்சம் காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதா இருக்கிறது.
ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னா, பெஞ்சமின் புத்திரரே. இவருடைய வரலாறு என்ன யாருக்காவது தெரியுமா? இந்த ஜனங்க தான் இந்த செய்தியை அங்க அறிவிக்க முடியும். இவருடைய வரலாறு என்னங்கிறது தெரியுமா? ஏன் ஆண்டவர் இந்த ஒரு ஆளை மட்டும் சொல்றாரு? அதுக்கு முன்னால நீ இந்த பெயரை வாசிக்கும் போது என்னடா என் பேர் எழுதியிருக்குது நான் நினைப்பேன். இதனுடைய வரலாறு எடுத்து பார்த்தேன் இல்லை, ரொம்ப தமாசா இருக்கும். இவருடைய பெயர் வந்து முதல்ல அடையாளப்படுத்துறது எங்கேன்னு
கேட்டீங்கன்னா,
அது வந்து ஆசீர்வாதத்தில் வருது. அப்படி ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு ஆசீர்வாதம் வருது. இது எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எகிப்துல யோசேப்பு கிட்ட போயிருக்கும் போது எல்லாரும் தானியம் வாங்க போறாங்க, டபுளா கொடுத்தான். கடைசி என்னாச்சு? அவனையும் பிடிச்சி கட்டி வச்சிட்டான். இவனுடைய பாத்திரத்தை அவனுடைய பையில போட்டு இவன் தான் திருட அப்படின்னு கட்டி வச்சிட்டான். கட்டி வச்சன என்னாச்சு? இவனுக்கு போய் ஒருத்தன் பரிந்து பேசுறான். அது யாரு? யூதா போய் அந்த அவரை பெஞ்சமீனை விட்டு நான் அதுக்கு அடிமையாகிக்கிறேன். என்ன காரணம்னா, நான் தான் சொல்லி அவனை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அவரை போகாமல் இருந்தார்னா எங்க அப்பா வந்து இறந்துருவார். அப்படி மன்றாடி சொல்லி கூட்டிட்டு வர்றான். அப்போ யூதா கோத்திரத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த ஒரு மனிதனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும்படி அல்லது தன்னையே அடிமையாகும்படி ஒப்பு கொடுத்ததுனால யூதாவுக்கு உண்டான ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா ஒரு ஆளுக்காக ஒரு ஆள் அடிமைப்படுவதற்கு தயாராக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். ஏசு கிறிஸ்து அதே மாதிரி நம்மளை விடுதலை ஆக்கும்படியாக அவர் தம்மை அடிமையாக மாத்தினார். அப்போ இந்த யூதா கோத்திரத்துக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு. இந்த யூதா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பெஞ்சமீன் என்ன நினைச்சிட்டாரு, என்னை விடுதலை ஆக்கிறதுக்கு வேண்டி இந்த யூதா தன்னையே அடிமையாக ஒப்பு கொடுத்தானே அப்படிங்கிற காரியம் மனசுக்குள்ள இருந்துகிட்டா இருக்கு. ரெண்டு சந்ததி வளர்ந்துக்கிட்டே வருது. வளர்ந்து வளர்ந்து வரும்போது இந்த யூதா புத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் முதல் உதவி செய்வாங்கன்னா, ஆமாம், பெஞ்சமீன் கோத்திரம் தான் முதல் உதவிக்கு வருவாங்க. காரணம், ஒரு காலத்தில் நான் அடிமையாக இருந்த பொழுது என்னை விடுதலை ஆக்கும்படியாக அவர் எனக்கு வேண்டி பரிந்து பேசினார். அதனால யூதா கோத்திரத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் தான் அவருக்கு உதவி செய்வோம். அந்த நன்றி விசுவாசத்தில் யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி யூதா கோத்திரத்திற்கு உதவி செய்கிற ஜனங்கள் பல ஜாதியிலிருந்து அதில் கலந்துருக்காங்க. பெஞ்சமின் புத்திரன்னு சொன்னால் யூதா கோத்திரத்திற்கு உதவி செய்கிற மற்ற ஜனங்கள், ஆனால் புறஜாதியிலிருந்து இருக்கலாம், இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேருந்து இருக்கலாம். யார் யார் யூதாவுக்கு உதவி செய்ய முன் வருகிறார்களோ அவர்கள் எல்லாருமே பெஞ்சமின் புத்திரர் தான். நீங்கள் எருசலேமில் நடுவிலிருந்து ஏகமாய் கூடி ஓடி, அப்படின்னா நீங்கள் எருசலேமில் இன்னைக்கு இருக்கிற எருசலேம் தேவ ஜனங்கள் மத்தியிலிருந்து ஏகமாக நீங்கள்லாம் ஒன்று திறந்து மொத்தமாக ஓடுங்க. எதுக்கு? எக்காலம் ஓது, என்ன எக்காலம் ஓதுறதுன்னா வடக்கிலிருந்து ஒரு தீங்கு வருகிறது, வடக்கிலிருந்து ஒரு ஆபத்து வருகிறது, ஒரு தீங்கும் மகா சங்காரம் வடக்கே இருந்து தோன்றுகிறது. ஒரு தீமையும் நடக்குது, ஒரு சங்காரமும் நடக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எக்காலம் ஓதி தீ வெளிச்சம் காட்டுங்கள். தீ வெளிச்சம் காட்டுங்கள்னா எப்படி காட்டுறது? தீ வெளிச்சம் சொன்னா இல்லை, அப்படி இல்லை. இப்போ லைட் வந்து பல வகையில் வருது, டார்ச் லைட்டில் வருது, கரண்ட் போட்டால் லைட் வருது. ஆனால் தீ வெளிச்சம்
சொன்னால்
அது இல்லை, நம்மளே ஒரு பந்தத்தை உண்டாக்கி நம்மளே வந்து அதுக்கு எண்ணெய் ஊற்றி நம்மளே வந்து அதுக்கு வெளிச்சம் காமிக்கிறது. அடுத்தவனுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடாது. கரண்ட் மூலமோ அல்லது இவங்க சொன்ன காரியம் அவங்க சொன்ன காரியம் அப்படின்னு சொல்லி மனுஷரால் உண்டாக்கப்பட்ட வெளிச்சத்தை நீங்கள் காட்டாமல் நீங்கள் வந்து ஒரு பந்தத்தை தயார் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கு எழுதுகிற மாதிரி வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி வச்சு அந்த பந்தத்தை உயர்த்தி காமிச்சு எல்லாத்துக்கும் இந்த நற்செய்தியை சொல்லுங்கள். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து மட்டும்தான் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து ஒரு மனுஷன் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். இது தேவனுடைய இந்த வார்த்தையிலேருந்து எடுக்காமல் வெளியில் எங்கேயாவது எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அது அடுத்தவங்களுடைய காரியமாக இருக்குது, அதில் வெளிச்சம் காமிக்கும்போது அது உண்மையான வெளிச்சம் அல்ல. அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, வெளிச்சத்தை காமிச்சு எக்காலமும் ஊதுறாங்க. அப்படின்னா தேவனுடைய எச்சரிக்கை செய்தியை அறிவிக்கிறார்கள். என்னன்னா வடக்கு திசையிலிருந்து ஒரு தீமையும் ஒரு சங்காரமும் வருகிறது. சோத்திரம். அதுக்கடுத்து வாசிப்போம். போதும். இந்த தீமை வந்துச்சுன்னா முதல் யார் அடிபடுறது? செல்வமாய் வளர்ந்த சியான் குமாரத்தி, 144,000 பேர் நாங்கள் தான். ஆமாம், சின்ன பசங்களுக்கு புரியுதா என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாத்துக்கும் நல்லா புரியும். பைபிள் படித்தா ஈஸி, பைபிள் படித்தா ஈஸி. ஆமாம், அந்த வரிசையில் யாரு? ஆ, பரவாயில்ல, சரண் சொன்னா பரவாயில்ல. அது பரவாயில்ல, அது இப்ப இருந்து கேட்டா பரவாயில்ல. கொஞ்சம் பெரியவங்களாகனதுக்கு அப்புறம் பைபிள் ஸ்கூல் எல்லாம் படிச்சுட்டு நாங்க தான் சொன்னாதான் வம்பு. இப்ப அதுக்கு தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களா இருக்கிறனால அந்த கேள்வியை கேட்டு அதுல வளர்றாங்க. சோத்திரம். அதுக்கு அடுத்தது, இருக்கிற பக்கத்துல யார் போறாங்கன்னா மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளோடு அவளிடத்திற்கு வருவார்கள். சியோன் குமாரத்தை நாங்கள் தான் சொல்கிறவங்களுக்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் ஊழியத்தை செய்வார்கள். அங்கே போய் இருந்து என்ன பண்ணுவாங்க, கூடாரம் போட்டு இருந்து அங்கே தேவனுடைய நற்செய்தி அவங்களுக்கு அறிவிப்பாங்க. அறிவித்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும் மத்தியானத்தில் தானே நான் போய் ஏறுவோம். மத்தியானம் எப்போ தெரியுங்களா, எப்போ மத்தியானங்கள், ஆவிக்குரிய அர்த்தம் அப்படின்னா நல்ல வெயில் சூடாக இருக்கிற டைமுக்கு பிரச்சனையும் கஷ்டமும் வந்திருக்கிற சமயத்தில் உபத்திரவ காலம் நெருங்கி நெருங்கி வர்ற சமயத்தில் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய நியாய தீர்ப்பை அவளுக்கு கூறுங்கள். சாயங்கால நேரத்தில் குளிர் நல்லா இதமாக இருக்கு, காலையிலையும் நல்லா இதமாக இருக்கும், மத்தியான நேரம்னா வெயில் பட்டை கழுத்தம் இருக்கும். அப்போது உபத்திரமும் கஷ்டமும் பெருகி இருக்கிற சமயத்தில் நீங்கள் அவளுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை கூறுங்கள். அதுக்கு அடுத்தது,
எழுந்திருங்கள், நான் ராகாலத்தில் ஆகிலும் போய் ஏறி அவளுடைய அரண்மனைகளை அழிப்போம் என்று சொல்வார்கள்.
தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க புறப்பட்டு என்ன பண்ணுவாங்க, நான் தான் சியோன் குமார் சொல்றவங்களுக்கு போய் தேவனுடைய நியாய தீர்ப்பை கூறுவார்கள். அதனுடைய வரிசையில் அடுத்த வசனம் வாசிப்போம். எரேமி 6:6-9 வரை வாசிப்போம். போதும். இன்னைக்கு நடக்கிற சபையில நடக்கிற காரியங்கள் என்னங்கிறது இங்க இருக்குது. மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள், அப்புறம் அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம், அதன் உட்புறம் எல்லாம் கொடுமை. இன்னைக்கு சபைக்குள்ள போயாச்சுன்னா என்னென்ன பிரச்சனை தெரியுங்களா? சபைக்குள்ள ஒவ்வொரு சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க சபைக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்ட்டு. அங்க போடுற சத்தம் வெளியில கேட்கும், போடுறாங்க, ஆனா உள்ள இருக்கிற சண்டை பூசல் என்னங்கிறது தெரியாத. அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு பிரச்சனை ஆகும் போது தான் வெளியே வரும். இங்கே என்ன பண்ணுதுன்னா, ஊற்றானது இவ்வளவு வேதனை இருக்குது. எவ்வளவு நன்மை செய்யறதுக்கு பதிலாக அவ்வளவு தீமை செய்கிறாங்க. பேசுகிற வார்த்தைகள் அதே மாதிரி தான், மற்றவங்களை காயப்படுத்துறது, பிரச்சனை, உள்ளே இருக்கிற சண்டை, காரியங்களை ஒழுங்கு பண்ணாமல் போகிறது, விரோத சபைகளை இருப்பாங்க, பல வருஷக்கணக்காக பேசாமல் இருப்பாங்க. சபைக்கு ஜனங்கள் வருவாங்க, மனைவி ஒரு சபைக்கு போவா, புருஷன் ஒரு சபைக்கு போவா. இப்போ குடும்பத்தில் சண்டை பிரிவினை இருந்துட்டு இருக்கும், அதை கவனிக்க மாட்டாங்க. இப்படியாக இன்றைக்கு நிறைய காரியங்கள் வந்து சபைக்குள்ளே இருக்குது. அது கேள்வி கேட்காம அப்படியே போயிட்டு நம்மளுக்கு எப்படியோ நம்மளுக்கு வருமானம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி பணத்துக்காகவும் பெயருக்காகவும் புகழுக்காகவும் இன்றைக்கு சபையில் சபையை நடத்திட்டுருக்காங்க. சபைக்குள்ளே நடக்கிற காரியங்கள் என்னங்கிறது யாருக்கும் கூட கவனிக்கிறதில்லை, அவ்வளவும் தீமையான காரியங்கள். அதுக்கடுத்தது வாசிப்போம். போதும். தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் சபைக்குள்ள வந்தாங்கன்னா, சபை இன்னைக்கு நான் தான் 144,000 பேர், நாங்கள் தான் மனவாட்டி சபைன்னு சொல்றவங்களுக்குள்ள வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பை கூறுவாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்னென்ன நன்மை இருக்குதோ அவ்வளவையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு நியாய தீர்ப்பு தான் கூறுவாங்க. அதனால நீ என்ன பண்ண, என் ஆத்மா உன்னை விட்டு பிரியாதபடிக்கு நான் உன்னை பாலும் குடியற்ற தேசமும் ஆக்காதபடிக்கு புத்தியை கேள். முதலாவது மனந்திருப்பு, இல்லாட்டினா நான் தான் 144,000, நாங்கள் தான் மனவாட்டி சபை, நாங்கள் இப்படி இருக்கிற, எங்கள் பரிசுத்தம் இப்படி, எங்கள் வசனம் வியாக்கியானம் அப்படி இப்படின்னு சொல்கிற எல்லாத்தையும் அந்த மெய்ப்பர்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ உனக்கு அடையாளம் இருக்காது, உன்னுடைய இடம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாகி பாலும் சூனியும் ஆயிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய சபைகள் இன்றைக்கி நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கிட்டே வருது. ஊழியங்களும் அழியுது, அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ந்தவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது. காரணம் என்னென்னா, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பாதனால தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மிக வேகமாக வந்து ஒரு மனுஷனுடைய அடையாளத்தை அழித்து கொண்டு போகிறது. அதுக்கடுத்த வசனம்,
அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி பித்த சேதனம் இல்லாததும் அவர்கள் கேட்க மாட்டார்கள், கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை, ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன், அதை அடக்கி இழைப்பாரேன், பிழைத்து போனேன், வீதிகளில் உள்ள பிள்ளைகளின் மேலும் வாலிபர்கள் கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை கூச்சி விடுவேன், புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுள்ளவர்களுடன் கூட பிடிக்கப்படுவார்கள்.
ஆ போதும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூத் மினிஸ்ட்ரி இருக்குது, அந்த யூத் மினிஸ்ட்ரி இங்கே எழுதியிருக்குது, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, அதுவும் இங்கே எழுதியிருக்குது. இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை மட்டும் இல்லை, பாக்கி ஏதோ ஒரு கதை நடந்துக்கிட்டே இருக்கு. உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற அனுபவம் கிடையாது. ஆனால் ஏதாவது காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுப்படி இதுப்படி இந்த வியாக்கியானம் எப்படி, உபதேசம் எப்படி, இந்த வியாக்கியானம் எப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்களே ஒழிய, தேவனுடைய வார்த்தையின் மேலே அவர்களுக்கு பிரியம் இல்லை. இதெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு புரியுதோ என்னமோ சொல்லி தெரியல, ஆனாலும் வசனத்தில் எழுதியிருக்குது. தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு என்னவாக இருக்குது, அருவறுப்பாக இருக்குது, அது நிந்தையாக இருக்குது, அது அவர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியமாக இருக்குது. மனம் திரும்பு, உன்னுடைய குறைகளை நீ உணர்ந்து மனம் திரும்பு, நீ தேவனுக்கு பயப்பட்டு நடக்கணும், உன்னுடைய வழியை சரியாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது. நான் இப்படி தான், எங்கள் அப்பாவும் பாஸ்டர், எங்கள் தாத்தாவும் பாஸ்டர், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தா நாங்கள் இப்படி தான் இருப்போம். சோத்ரம். அதனால் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி எல்லாத்து மேலேயும், அப்புறம் மூப்பர்கள், அப்புறம் நிறைய இருக்குது, ரொம்ப வயசானவங்களாக இருக்குது, இது மாதிரி எல்லா சபையில் இருக்கிற எல்லா டைப்பான ஊழியத்துலேயும் எல்லா டைப்பான ஜனங்கள் மேலேயும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மிக வேகமாக வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து வாசிப்போம்.
அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய காணி பூமிகளும் அவர்களுடைய மனைவிகளோட ஏகமாய் அந்நிய வசமாகும், என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாய் நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஆ பாருங்க, எல்லா இடத்துலையும் நியாயத்தீர்ப்பு நடக்குது. நியாயத்தீர்ப்பு நடந்து 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 இன்னைக்கு எல்லா நிறைய சபைகளுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னா, புறஜாதிகளுடைய ஆசரிப்பு முறையில் கொண்டு வந்து இன்னைக்கு புறஜாதி யாரு கிறிஸ்தவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு சம்பிரதாயம், சாங்கியம், சாஸ்திரம், ஜாதகம், இந்த மூளை பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, எல்லாத்தையும் போட்டு குழம்பி குழம்பி உண்மையான தேவ ஜனங்களுடைய அடையாளம் முற்றிலுமாக காணாமல் போய்விட்டது. அதுக்கடுத்து வாசிப்போம்.
அவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசி முதல் ஆசாரியன் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜலத்தை காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவறுப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ, பரிசேதம் வெட்கப்படார்கள் நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடர்ந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஆ போதும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறியவர் முதல் பெரியவர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். சர்ச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும், பணம் கிடைக்கும். அந்த காலத்தில் எப்படி கிறிஸ்தவங்களை மாறினாங்கிற கதை வந்து நிறைய பேருக்கு தெரியும். பால் பொடிக்கு கோதுமைக்கு வேண்டிதான் நிறைய பேர் வந்து கிறிஸ்தவங்களாக மாறினாங்கிறது ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தானா, நம்மளுக்கு எங்கே பணம் கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரர் இருக்காரு, அவர் என்ன நினைக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யார். அவன் பணம் கிடைக்குன்னு நினச்சி வர்றான், இங்கே ஊழியம் செய்கிறவன் என்ன பண்ணுறான், என்ன பொய்ய சொல்லி அவங்ககிட்ட இருக்கிறத கொடுங்களான்னு பார்க்குறான். எப்படி நடக்கும் காரியம், மேற்பூச்சா பூசறது, எல்லாம் சரியாகும் பிரதர், கவலைப்படாதீங்க, நான் அங்கே வர்றேன், அங்கே வந்து பேசி அந்த காரியத்தை முடிப்போம், இந்த காரியத்தை முடிப்போம், மேற்பூச்சா பூசறது, சரி ஐயா பாஸ்டர் ஐயா இதை பண்ணி கொடுத்தாரு அதனால் இவருக்கு காணிக்கை கொடுப்போம், இவர் இந்த இடத்த பார்த்து கொடுத்தாரு, அந்த பையனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துனாரு, நம்மளுக்கு வேண்டிய ரேஷன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவன் ஏதாவது செய்வான். ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, சபைக்கு வந்தால் வெளிநாட்டிலேருந்து பணம் வருமா, அதை வச்சு நம்மளுக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா, நம்ம தான் இப்படி ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு நாலு பேர் இருக்கிற இடத்துக்கு போனால் தானே ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நேரம் எங்கே வந்துடுறான், எல்லாம் சபைக்கு வந்துடுறான், வெளியில் இருக்கிற ஜனங்க சபைக்கு வந்தாங்க. ஏன்னா சபையினுடைய அடையாளம் அப்படி தான் வெளியில் தெரிஞ்சிருக்குது. சபையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, எப்பா நீ வந்திருக்கியா புதுசாக நாலு பேர், ரைட்டு உங்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கிற காசை நான் எப்படி கறக்கணும்னு பார்க்குறதுக்கு நானும் வழிமுறையில் கண்டுபிடிக்கணுன்ட்டு அவன் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வருவான். அந்த நேரம் பார்த்து அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, ஆண்டவர் அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார், ஜபம் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவான்னு சொல்லி போட்டு நிறைய பேர் அமர்த்திடுறாங்க. அப்போ கொஞ்சம் ஜனங்க இப்படியும் வர்றாங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க சபைக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க, ஆசாரியரும் தீர்க்கதரிசிகள், ஆசாரியனாக இருந்துட்டுருப்பான், தீர்க்க தரிசனம் வந்து சொல்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துடுவான். கூப்பிட்டு வந்து, ஐயா இங்கே இங்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை குறித்து பேசிடுங்க, காணிக்கையே வரமாட்டேங்குது, தசம்பாவமே வரமாட்டேங்குது, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு நாளைக்கு சம்பளத்தை கூட்டிகிட்டு வந்து பேச வச்சுட்டு அவர் போயிடுவார். பாருங்கள் இந்த சபையில் இருக்கிறது தேவ ஆவியானவர் எப்படி அவர் குணத்திருக்காரு அப்படின்னு இவர் சொல்லுவார். ஆமாம், இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு வெளிச்சத்தில் வரப்போகுது. இன்னைக்கு அவருக்கு ஒரு 500 ரூபா காசு கொடுத்தாலும் அடுத்த மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த வசூல் வந்துடும். அதனால வெளியிலேருந்து ஒரு சபைக்கு ஊழியக்காரர் வர்றாருன்னா அங்கே விஷயம் இருக்குதுன்னு
அர்த்தம்.
இப்படி சபைக்கு வர்றவங்க உண்மையாகவே வியாதியிலேருந்தும் கஷ்டங்கள்லேருந்தும் வேதனையிலேருந்து நீங்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, சபைக்கு போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சிடுவாங்க. கொஞ்சம் பேர் வியாதியிலேருந்து கஷ்டத்துலேருந்து நீங்கன்னு வர்றாங்களா, அவங்ககிட்ட பணம் இருக்கும், அதனால இந்த ஆளுகிட்ட பிடுங்கி இவங்க சாப்பிட்டுக்கிறது. எல்லாம் பைபிள் எழுதியிருக்குது, நான் சொந்தமாக சொல்லலை. இன்னைக்கு சபைகளில் இருந்து பல சபைகளை மாறி மாறி வந்தவங்களுக்கு இந்த காரியங்கள் நல்லா புரியும். சோத்திரம். அதுக்கு அடுத்தது, இப்போ என்ன இது, இப்போ இந்த மாதிரி பண்ணி பண்ணி கடைசி என்ன சொல்லியிருக்காருன்னு ஆண்டவர் எல்லாம் இடறி விழுகிறான். இவன் வெளியிலேருந்து வரவன் ஒன்றை நினச்சி வந்து அவன் ஏமாந்து போயிட்டான். ஊழியக்காரன் என்ன பண்ணான், அவங்ககிட்ட இருக்கிற காசை பிடுங்கணும் பிடுங்கன்னு நினச்சி இவனை ஏமாந்து போயிட்டான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ, நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்திற்கு செவிகொடுங்கள் என்று சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள்ளே நடக்கிறதே அறிந்து கொள், பூமியே கேள், இந்த ஜனத்தை என் வார்த்தைகள் கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்திற்கு செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளை பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன். சோபாவில் இருக்கிற சோபாவில் இருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்துக்கு, உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல, உங்கள் பழிகள் எனக்கு இன்பமாயிராது. ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்திற்கு இடர்களை வைப்பேன், அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடர்ந்து அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
போதும், இப்ப வாசிக்கிற எல்லா பகுதியுமே ஒரே அதிகாரத்திலிருந்து லைனா வாசிச்சுட்டு வர்றேன். ஏன் இதை வாசிச்ச ஒருத்தருக்கு புரியாது? தேவனுடைய ஆவி இருந்தால் புரியும், இல்லாட்டினா இங்கே ஒன்று அங்கே ஒன்று எடுத்து எடுத்து ஒட்ட வச்சு ஏதோ ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணுவான், கடைசியில் அது அவனுக்கு சாபமாக போகும். சரி, இங்கே நம்ம பார்ப்போம். வழிகளிலே நின்று பூர்வபாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இழிப்பார்கள் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ, நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். பூர்வ பாதைனா என்னவா இருக்கும் சொல்லுங்கப்பா, ஏன்னா பாதி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதான் கரெக்ட், அதனுடைய கரெக்டான வார்த்தை என்ன, பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரிங்க. எது பூர்வ பாதை, கொஞ்சம் சிந்திச்சோம்னா நம்மளுக்கு புரியுமே. அப்படி இல்லை, எங்கன்னு சொல்றத விட பூர்வ பாதைனா என்னன்னு கேட்டோம். அப்படின்னா மூலோபதேசம், அடிப்படையா இருக்கிற மூலோபதேசம் எது, அதான் பூர்வ பாதை. மோசேகிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அது இயேசு கிறிஸ்தன் மூலம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அடிப்படையா இருக்கிற உபதேசம் எது அப்படிங்கிறத கேட்டு அதில் நடவுங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்படி நடந்தீங்கன்னா உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதுக்கு போக மாட்டோம், எங்களுக்கு வேறு மூல உபதேசம் இருக்குது, எங்களுக்கு எங்கள் சபையில் ரட்சிக்கப்பட்டுக்கிறது, மனம் திரும்புறது, ஞானஸ்தானம் எடுக்கிறது, பிரசுத்தாவை பெற்றுக்கொள்கிறது, இப்படிப்பட்ட பல மூலோபதேசங்கள் இருக்கிறது, அதன்படி தான் நாங்கள் நடப்போம். பைபிளில் இருக்கிற மூலோபதேசத்தெல்லாம் கேட்டு யாருனாலும் நடக்க முடியும். பைபிளில் என்ன மூலோபதேசம் சொல்லுதுன்னா, முதலாவது மனம் திரும்புதல். ஆனால் சபையினுடைய மூலோபதேசத்தில் என்னன்னா, முதலாவது ரட்சிப்பு, ரெண்டாவது தான் மனம் திரும்புதல். கிறிஸ்துவனுடைய மூலோபதேசத்தில் முதலாவது மனம் திரும்புதல், அப்புறம்தான் தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், அப்புறம்தான் ரட்சிப்பு. அப்போ மனம் திரும்பாமையே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது இன்னைக்கு கிறிஸ்துவ சபைகள். உண்மையான தேவனுடைய வார்த்தையின் மூலம் மனம் திரும்பினதுக்கு அப்புறம்தான் ரட்சிப்பு. அப்போ ஆரம்பமே குழப்பமாக இருக்கிறதுனால எல்லாமே குழம்பை கிடக்குது. ஆனால் இப்படி தேவனுடைய வார்த்தையில் கேட்க மாட்டோம் என்று சொல்லி தங்கள் மனம் போன போக்கில் இன்னைக்கு நிறைய அலைஞ்சிட்டு இருக்காங்க. 17 வசனம் வாசிப்போம்.
நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன், அவர்களும் நாங்கள் கேட்க மாட்டேன் என்கிறார்கள்.
ஆ போதும், தேவனுடைய உண்மையான தீர்க்க தரிசன வசனங்களை அறிவிக்கிற உண்மையான மெய்ப்பர்களை வைத்து தேவனுடைய வார்த்தைகளை எச்சரிக்கும் போது இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. ஆமா, எங்களுக்குன்னு தனியாக ஒரு வழி இருக்கு, நாங்கள் அதில் தான் போவோம். பைபிள் அப்படி இருந்ததெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இன்னைக்கெல்லாம் முடியாது அப்படின்னு எத்தனை தேவனுடைய மனுஷர்களை வைத்து உண்மையான தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அறிவிச்சாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம்
ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதே அறிந்து கொள், பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவிடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள், அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாக தீங்கே வரப்படுவேன்.
ஆ போதும், இங்க தெளிவா போட்டிருக்குது, தேவனுடைய வார்த்தைகளையும் நியாய பிரமாணத்தையும் வெறுத்து விட்டபடியினால என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா போனா என்ன ஆபத்து வரும்னு எப்படி எப்படி நினைக்கிறாங்களோ அவங்க நினைக்கிற மாதிரியே நடக்கும். யார் யார் எப்படி எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நடக்கும். நான் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போனால் எனக்கு தர்த்தரம் வரும், நான் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலங்கி போனால் எனக்கு வியாதி வரும், நான் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போனால் எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னென்ன நினைக்கிறாங்களோ அப்படியே வரும். அதுதான் ஆண்டவர் செய்கிறக்காரு. அதனால் இப்போவே தேவனுடைய வார்த்தைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிஞ்சால் நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு வராது. அதுக்கடுத்து வாசிப்போம். போதும், நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிற முறைகளை கொண்டு வந்து சபைக்குள்ள வச்சு இப்படித்தான் ஆராதிக்கணும், இப்படித்தான் தேவனை துதிக்கணும், இப்படித்தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளிநாட்டு முறைகளை கொண்டு வந்து சபைக்குள்ள துணிக்கிறாங்க. சபைக்குள்ள கொண்டு வந்தாலும் அது கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்கும்போது எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிக்கங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லுங்க, உங்கள் வீட்டில் தர்த்தனம் போயிடுச்சுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு பெரிய பெரிய சபையில் ஏதோ மேக்கப் வேலை காமிக்கிறாங்க. இதெல்லாம் வெளிநாட்டுலேருந்து வந்த முறை இதெல்லாம். ஆச்சா, இந்த முறையெல்லாம் வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சர்வாக தகன பலிகள் எனக்கு விருப்பம் இல்லை, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாக இராது. என்ன பண்ணாலும் சரி உங்களுடைய இருதயம் சுத்தமாக இல்லாதனால நீ பண்ணுற ஜபத்தையும் நீ போடுற மேக்கப்பையும் நான் வெறுக்கிறேன். இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் வந்து பழக்கம் இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டுடைய மோகத்தோடு விருப்பமாக இருக்கிறவர்கள் அங்கிருக்கிற பலவிதமான சபையினுடைய ஆராதனை முறைகளை கொண்டு வந்து இன்னைக்கு சபைக்குள்ள போட்டு இருக்கிற ஜனங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, சபையில் தூங்குறவனை தூங்காமல் பண்ணுறதுக்கு ஏதோ வேலைகளை பண்ணுறாங்க. ஆனால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? இருக்காது. என்ன வேலை பண்ணாலும் அங்கே நியாயத்தீர்ப்பு நியாயத்தீர்ப்பு தான். அப்புறம் இவங்க எல்லாருமே உண்மையான தேவனுடைய வார்த்தைக்கு நேரடியாக போகாமல் மறைமுகமாக ஏதோ வேலைகளை பண்ணி பண்ணி வர்றதுனால அவங்க எல்லாருமே ஆவிக்குரிய நிலைமையில இடறி விழுகிறார்கள். இதுல பெரியவன் முதல் கொண்டு சிறியவன் வரைக்கும் எல்லாருமே ஒருத்தரும் பாக்கி இல்லை. ஆசாரியன் இடறி விழுகிறான், தீர்க்க தரிசியும் இடறி விழுகிறான், சபைக்கு வர்றவனு இடறி விழுகிறான், ஆற வெளிநாட்டு முறையில கொண்டு வந்து ஆராதனை நடத்துறவனு இடறி விழுகிறான், எல்லா ஆளுமே இடறி விழுகிறான். காரணம், தேவனுடைய வார்த்தையில உண்மை இல்லாதனால தேவனுடைய சமூகத்துல மாயமானம் பண்ணி 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 என்ன பண்ணியும் ஒன்றும் எடுபட மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு முன்னால்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் பணம் காசு தான் சேருத ஒழிய தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த சபைக்கு இல்லை. அதுக்கடுத்து வாசிப்போம்,
அவர்கள் கொடியர், இரக்கம் அறியாதவர்கள், அவர்கள் சத்தம் சமுத்திர இறைச்சலுக்கு சமானமாய் இருக்கும். சியோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்த சன்னதராய் குதிரைகளின் மேல் ஏறி அணியணியாய் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
போதும், இந்த பென்யமின் புத்திரர் என்ன சொல்றாங்கன்னா, வடக்கிலிருந்து ஒரு தீங்கும் சங்காரமும் புறப்பட்டு வருது. அப்ப இந்த வடக்கிலிருந்து ஒரு விதமான ஜாதி புறப்பட்டு வருது, அவங்க வில்லும் வேலும் பிடிச்சு வருவாங்க, அவங்க எல்லாத்தையும் அவங்க எல்லாரும் கொடுமை செய்கிறவர்கள், இரக்கமறியார்கள், எல்லாம் தீமை செய்யறவங்க தான். வடக்கு திசையில இருந்து ரெண்டு விதமான காரியங்கள் வருகிறது. வடக்கிலிருந்து சியோன் குமாரர்கள் புறப்பட்டு வருகிறார்கள், அதே சமயம் வடக்கிலிருந்து ஒரு ஆபத்தும் வருகிறது. ரெண்டு விதமான காரியம் வடக்கு திசையிலிருந்து வருது. தேவனுடைய ரட்சிப்பு வரும்போது அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பும் வருகிறது. அப்போ இங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு வடக்கு திசையிலேருந்து வருகிறது. அது விசேஷமான ஒரு ஜாதி புறப்பட்டு குதிரையில் மேலே ஏறி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வாசிப்போம்,
அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம், நம்முடைய கைகள் தளர்ந்தது, இடுக்கலும் கற்பவதிக்கும் உண்டாகும் வேதனை கொப்பான வேதனையும் நம்மை பிடித்தது. வயல் வெளியிலே புறப்படாதீர்கள்,
போதும். இங்க கர்ப்பவேதிக்கு உண்டாகும் வேதனையை ஒப்பான வேதனை வருது. அப்ப இது உண்மையா கர்ப்பவேதிக்கு உண்டான வேதனையா இல்ல வேற ஒரு வேதனையா? அதான், அது உண்மையான வேதனை என்ன? அது அவர்கள் வருகிற செய்தியை கேள்வி கேட்டோம், உம்முடைய கைகள் நம்முடைய கைகள் தளர்ந்தது, இடுக்கலும் கர்ப்பவதிக்கு உண்டாக்கும் வேதனை கொப்பான வேதனையும் நம்மை பிடித்தது. அதை யாருக்கு சொல்லுங்க பாப்போம். இல்ல 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 கிடையாது கிடையாது. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கறவர்களுக்கும் ஐயோ, அப்படின்னா ஆத்மாக்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறவர்களுக்கு சபைக்குதான் தேவனுடைய நியாய தீர்ப்பின் செய்தியை கேட்கும் போதே இங்க வயிறு கலக்கும். அப்போ இது உண்மையா ஆவிக்குரிய அத்தமா தான் எழுதியிருக்குது. அப்புறம் வயல்வெளியிலே புறப்படாதிருங்கள் ஊழியத்துக்கு. ஆமா, வரிஞ்சு கட்டிட்டு ஓடாத, முதல்ல நீ மனம் திருப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு கீழ்படி. அதை விட்டு போட்டு அரையும் குறையமா வச்சுக்கிட்டு, அரையும் குறையமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு, மாய்மால ஆவிக்குரிய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு போன அங்கேயும் உண்டு உனக்கு. வயல்வெளியிலே புறப்படாதிருங்கள், வழியில் நடந்தாலும் சுற்றிலும் சத்துருவின் பட்டயமும் பயங்கரம் உண்டு. இங்க ஊழியத்துக்கு அரையும் குறையமா போயிருவான், அங்க போய் என்ன சொல்லுவான், அங்க பிஜேபிக்காரன் வந்துட்டான், அங்க சாத்தான் வந்துட்டான், ஊழியத்துக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இங்கே போனதே சரியில்லை. கர்த்தருக்கு பயந்து உண்மையாக தேவனுடைய வார்த்தையில் தாகம் வைத்து ஊழியத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் ஆண்டவர் ஊழியத்தில் எல்லாவற்றையும் வாக்கி செய்வார். அப்படி ஊழியத்துக்கு பட்டணந்தோறும் நீ ஓட வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற சகோதரன்கிட்ட சாட்சியாக இருந்தால் அவனை நம்ம ஆதாயப்படுத்தலாம், வீட்டில் சாட்சியாக இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற ஜனங்களை ஆதாயப்படுத்தலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம உண்மையில்லவர்களாக இருந்தால் அங்கே இருக்கிற ஜனங்களை நம்ம ஆதாயப்படுத்தலாம். ஆனால் இங்கெல்லாம் ஆதாயப்படுத்தாமல் எடுத்தோன்னே சனிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு மைண்ட் செட் எடுத்துகிட்டு, இயேசு அன்பாக இருக்கிறார், எங்கிட்ட அன்பு இல்லை, இயேசு உன்னை நேசிக்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். இப்போ புரியுதா என்னன்னு? ஆ, இதுதான் வேலை. சோத்ரம். இப்படி போனா எங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும்? வராது. தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் வரும். அதுக்கு அடுத்தது,
என் ஜனமாகிய குமாரத்தியை நீ இரட்டை கட்டி கொண்டு சாமுலிலே புரண்டு ஒரே புருஷனுக்காக
புத்திரனுக்காக
ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனங்கசந்து புலம்பு பாலாக்குகிறவன் சடிதியாய் நம்மேல் வருவான்.
போதும். என் ஜனமாகிய குமாரத்திய அப்ப என்ன, சியோன் குமாரத்தியுடைய வேஷத்தை நீ களை எடுத்துட்டு நீ துக்க வஸ்திரம் உடுத்திட்டு நீ முதல்ல ரசிக்க போட்டு மறந்துருப்ப. இன்னைக்கு 144,000 வரிசையில வர மணவாட்டி சபை கேட்டுச்சு அந்த ஆளை முதல்ல புடிச்சிட்டு வரணும் பாங்க. இன்னைக்கு நாங்க தான் போய் போய் கண்ணை மூடி மறைச்சு இன்னைக்கு வந்து எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. அப்படியாக முதல்ல அந்த வஸ்திரத்தை கழட்டணும். நான் தான் மணவாட்டி சபைங்கன்னு சொல்ற அந்த பெருமை அவங்கள விட்டு போகணும். போய் என்ன பண்ணோம், ரெட்டை உடுத்திக்கொள். அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி உன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல நீ மனம் திரும்பு. அதுக்கு அடுத்தது,
நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்தி பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். அவர்கள் எல்லோரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள். துருத்தி வெந்து ஈயம் நெருப்பினால் அழிந்தது. புடமிடுகிறவனுடைய பிரயாசம் இருதாவாய் போயிற்று. பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி
வடக்கிலிருந்து வர்ற ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்னா கர்த்தர் தள்ளிவிட்ட ஜனம். கர்த்தர் தள்ளிவிட்ட ஜனம், தேவனுடைய நியாய தீர்ப்பை ஏற்கனவே பெற்றிருக்கிற ஜனம். அவங்க எப்படி வருவாங்க? கொடியர்கள், இரக்கம் செய்யாத அறியாதவர்கள். குழந்தைன்னு பார்க்க மாட்டான், வயசானன்னு பார்க்க மாட்டான். தீமை செய்யறதுல அப்புறம் வேகமாக மும்முரமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை அனுப்பி வடக்கு திசையிலேருந்து அனுப்புகிறார். இதே சமயம் இந்த ஜனம் வருவதற்கு முன்பதாக அந்த பெஞ்சமின் புத்திரர் அவர் சொல்கிறாரில்ல, அதே மாதிரி அவரை சேர்ந்த ஜனங்களும் முதலாவது தேவனுடைய எச்சரிப்பின் நற்செய்தியை எக்கால சத்தத்தை அந்த வடக்கு திசையிலேருந்து அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களும் அறிவிப்பாங்க. அதுக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு தேவனால் தள்ளிவிடப்பட்ட ஒரு ஜனம் இருக்குது, அந்த ஜனம் வந்து கொடுமை செய்வாங்க. சரி, இந்த தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள், தேவன் அவர்களை தள்ளிவிட்டார். இது எந்த ஜனம் நாம பார்ப்போம்? தள்ளுபடியான வெள்ளி, தேவன் அவர்களை தள்ளிவிட்டார். எரேமியா 46:6 ஆறாம் வசனம், எரேமியா 46:6.
வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம், பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம். வடக்கே ஐராஸ் நதியிலே அவர்கள் இடறி விழுவார்கள்.
போதும். வேகமாய் ஓடுகிறவன் யாரு? வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம், பராக்கிரமசாலி போக வேண்டாம். வேகமா ஓடுகிறவன் யாரு? ஒரு விதத்தில் கரெக்டு தான். அப்படின்னா நான் இன்னைக்கு ஊழியத்தில் டூர் பண்ணுற மாதிரி யாரும் பண்ண முடியாது. அதான் வேகமாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ. அப்படின்னா இன்னைக்கு என்னை மாதிரி ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சமாள் விடுறாங்க நீ நிறைய பேர் இருக்காங்க. பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம். அப்படின்னா என்னை மாதிரி ஊழியத்தில் இந்த பகுதியில் யாரும் கிடையாது. நான் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ஆமாம் மூத்த போதகர். இந்த பகுதிக்கே நான் தான். எங்கிட்ட யாரும் வந்து வசன வியாக்கியானத்துக்கு போட்டிக்கு வர முடியாது. சென்னை பட்டணத்துக்கே நான் தான், ஈரோட்டுக்கே நான் தான், மேட்டுப்பாளையத்துக்கே நான் தான், திருச்சிக்கே நான் தான், கோயம்புத்தூருக்கு நான் தான் சொல்லிட்டு என்னை மாதிரி பயில்வான் யாரும் கிடையாது ஊழியத்தில். பைபிள் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லுது. அவங்க எல்லாம் போகாதீங்க. அப்படி பராக்கிரமன் தப்பி போக வேண்டாம். எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியா இருந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் ஒரு வேலை வச்சிருக்காரு. என்னன்னா வடக்கே ஐப்ராத்து நதியண்டையிலே அவர்கள் இடறி விடுவார்கள். அவங்கள வந்து ஐப்ராத்து வடக்கே இருக்கிற ஐப்ராத்து நதியண்டையிலே அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக இடங்கள் வந்துடுவான். வேகமாக போகிறவனும் சரி எப்பேற்பட்ட ஊழியத்தில் பயில்வானாக இருக்கிறவனு சொல்லி ரெண்டு பேரும் மாட்டி சோத்திரம் யாருன்னு பார்ப்போம். எரேமியா 46:10-12 வரை வாசிப்போம்.
அவர் தங்களுடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் நாளுமாய் இருக்கிறது, ஆகையால் பட்டயம் பச்சித்து அவருடைய ரத்தத்தால் திருப்தியாகி வெறுத்து இருக்கும். வடதேசத்தில் ஐப்ராத் நதியடிலே சேனையில் கத்தராய ஆண்டவருக்கு ஒரு யாகமும் உண்டு. எகிப்தி குமார்த்தியாகிய கண்ணியையே நீ கீழேயாத்துக்கு போய் திசை தைர வாங்கு, தலான அபிந்தங்களை நீ கட்டுகிறது விருதா
கூட்டுகிறது விருதா
திரளான அபிந்தங்களை நீ கூட்டுகிறது விருதா உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. ஜாதிகள் உன் லட்சியை கேள்விப்பட்டார்கள், உன் பூக்குரலால் தேசம் நிறைந்திருந்தது. பராக்கிரமசாலியின் பராக்கிரமசாலி இடறி இருவரும் ஏகமாய் விழுந்தார்கள் என்றார்.
போதும் பாருங்க, அதே அதிகாரத்துல 2-3 வசனம் தள்ளி அங்க இருக்குது. இது என்னன்னா, சேனலின் கத்தராகி ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டுகிற நாளுமாய் இருக்கிறது, ஆகையால் பட்டயம் பட்சித்தது அவருடைய ரத்தத்தால் திருப்தியாகி விரித்திருக்கும். வட தேசத்தில் ஐப்ராத் நதி அண்டிலே சேனைகளின் கத்தராகி ஆண்டவருக்கு ஒரு யாகம் உண்டு. ஆமா, இந்த வடக்கு ஐப்ராத் நதி அண்டையில யாகம் யாருடையதுன்னா ஆண்டவரே நேரடியாக செய்யறாரு. தேவனே நேரடியாக நியாயத்திற்கு செய்ய இறங்கியிருக்காரு. அப்போ ஆண்டவருக்கு எல்லாத்தையும் நல்லா ஞானமாக செய்ய முடியும். அப்போ இந்த ஜனம் எப்படி புறப்பட்டு வருதுங்கிறத இப்போ பார்ப்போம். அப்போ இந்த யாகத்தில் வந்து தேவனுக்கு யாகம்னா ஒரு ஆராதனை நடக்குது. அப்போ அந்த ஆராதனையில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், மாய்மாலம் பண்ணிகிட்டு இருக்கிறவனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வருகிறது. அதுக்கடுத்து வாசிப்போம். போதும், எகிப்தின் குமார்த்தியாகிய கன்னிகைய யார் அது? எகிப்தின் குமார்த்தியாகிய கன்னிகையே. கன்னிகையனா மணவாட்டி சபைனான் தான். எகிப்தின் குமார்த்தி அப்படின்னா யாரு? எகிப்தின் குமார்த்தியாகிய கன்னிகையனா புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற மணவாட்டி சபையே கீழையாத்துக்கு போய் அப்படின்னா உன்னுடைய குறைகளை மனம் திரும்புவதற்கு நீ மனம் திரும்பு. அப்புறம் உன்னுடைய ஆவிக்கிற நிலைமையில முன்னேறதற்கு நீ என்னென்ன பண்ணினாலும் அது வந்து உனக்கு ஒதுமா எது எந்த பிரயோஜனம் கிடைக்காது. உண்மையான தேவனுடைய மூல உபதேசத்திலும் தேவனுடைய வார்த்தைகளும் மனம் திரும்பினா தான் மனம் திரும்புதல ஒழிய நீ என்னென்ன வித்தைகளை நீ பண்ணி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிக்கணும்னு நினச்சாலும் அது உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது. அப்புறம் ஜாதிகள் உன் லட்சையை கேள்விப்பட்டார்கள். போதும், இது என்ன அர்த்தம்? ஜாதிகள் உன் லட்சையை கேள்விப்பட்டார்கள். சொல்லுங்கப்பா. ஜாதிகள் அப்படின்னா புறஜாதிகள் கிறிஸ்தவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைய கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க? எங்க பாரு பிரச்சனை தான். இந்த சபை அப்படி இந்த சபை ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க ஒரு சபை ஆரம்பிக்கணும், இது போட்டியா இன்னொரு சபை ஆரம்பிச்சிருக்காங்க, இங்க இருக்கிற ஆத்மாக்கள் அங்க திருடிட்டு போயிட்டாங்க, அந்த பாஸ்டருக்கு இந்த பாஸ்டருக்கு போட்டி போறாம நடந்துட்டு தான் இருக்கு. அதான் நடக்குது இப்ப, தெரியுது. அதை வசனத்தில் எழுதியிருக்குத, ஜாதிகள் லட்சையை கழிவுப்பட்டார்கள். சபைக்குள்ள நடக்கிற பிரச்சனை இன்னைக்கு பேப்பர்ல வருது, பிரச்சனை பெருசாகி ஊருக்குள்ள ரொம்ப ப்ராப்ளமா தெரியுது. ஆமா, வால் போஸ்டர் அடிச்சா ஒட்டிடுறாங்க. சபை சபை போதகர் பேரை போட்டு பிரச்சனையை போட்டு வால் போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுறாங்க. நான் அந்த வால் போஸ்டர் எடுத்து படிச்சிருக்கிறேன். பேர் வாரியா ஊர் வாரியா போட்டு இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இப்படித்தான் நடந்தது அப்படின்ட்டு வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுறாங்க. அது வந்து சாதாரண டிவியில வருது. ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நான் சொல்றது உள் பூசல். ஆமா, இங்க இருக்கிற பாதி ஆளுகளை திருடிட்டு போய் அவர் அங்க போட்டி போட, நீ இந்த ஜாதிக்காரன் இந்த எல்லைக்குள்ள வராதுங்க இருக்கா, இந்த எல்லையிலிருந்து நீ அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி மாற்றி மாற்றி அதே மாதிரி எந்த ஜாதியிலிருந்து வச்சுக்கப்பட்டிருக்காங்களோ அந்த ஜாதிக்காரங்க மட்டும்தான் அந்த சபையில் இருப்பாங்க, அடுத்த ஜாதிக்காரன் தானே உள்ளே விட மாட்டாங்க. அப்படி ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கும் ஒரு சபை இருக்குது, மெட்ராஸில் இருக்குது. ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கும் ஒரு சபை இருக்குது, சோத்திரம். அப்புறம் ஏழைகளுக்கு ஒரு சபை இருக்குது, ரொம்ப பெரிய பணக்காரங்களுக்கு ஒரு சபை இருக்குது, சினிமா துறையிலிருந்து ரசிக்கப்பட்டு வந்தவனுக்கு அதுக்கு வேற சபை இருக்குது, எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கு. அப்படி இன்னைக்கு இவங்களுடைய கூக்குரல் வெளியில வந்து இவர் லட்சையை இவர்கள் கேட்டிருக்காங்க. இப்படி வரும்போது என்னன்னா, எல்லாம் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்னு சொல்லி எல்லாரும் மாத்தி மாத்தி இடறி விழுகிறாங்க. வெளிப்படுத்தல் 9:13-16 வரை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 9:13-16 வரைக்கும்.
ஆறாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி, ஐப்ராத்தி நதி
ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்துவிடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20,000 கோடியாக இருந்தது.
வடக்கு திசையில இருக்குது அப்படிங்கறது நம்ம எரேமியால வாசிச்சோம். அப்ப வடக்குல இருந்து ஒரு ஜாதி புறப்பட்டு வருது, கொடுமையான ஜனம், இரக்கம் அறியாத ஜனம், தீமை செய்வார்கள் அப்படின்னு ரொம்ப வந்து அவங்கள பத்தி நல்லா விவரிச்சிருக்கு அங்கேயும். அதே மாதிரி இங்கே ஐப்ராத் நதி அண்டையில் கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களை அவிழ்த்து விடு. அவிழ்த்து விட்டாச்சுன்னா அவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா எத்தனை கோடி? 20 கோடி. 20 கோடி ஜனங்கள், இல்லை 20 கோடி ஜனங்கள்னு சொல்லாமல் ஆளுகள்னு வச்சுக்கலாம். அது யாருங்கிறத கடைசியாக நான் சொல்கிறேன். 20 கோடி ஆண்டவர் அவிழ்த்து விட்டுருக்காரு தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்காக. சரி, அதுக்கப்புறம்
குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது.
ரைட், அது அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த 20 கோடி என்ன செய்யறாங்கிறத பார்ப்போம். 9:17-21 வரை வாசிப்போம்.
அக்னி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசத்தை உடையவர்களாக இருந்தார்கள். குதிரைகளின் தலைகள் சிங்கங்களின் தலைகளை போல் இருந்தன. அவைகளுடைய வாயிலில் இருந்து அக்னியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்னி புகையும் கந்தகமும் என்னும் இம்மூன்றிலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள்.
அதுக்கடுத்து வாசிப்போம்.
அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாயிலேயும் இருந்தது. அவைகளுடைய வாழ்வை பாம்புகளுக்கு ஒப்பாக இருந்தவை, ஒப்பானவைகளும் தலையுள்ளவர்களுமாக இருந்தது. அவைகளிலேயே சேதப்படுத்துகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பொன் வெள்ளியும் செம்பு கை மரம் என்பவைகளிலும் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவருமாய் இருக்கிற விக்கிரங்களை வணங்கவும் தங்களின் கைகளின் கிருமி விட்டு மனந்திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் கலவுகளையும் விட்டு மனந்திரும்பவும் இல்லை.
போதும். அப்போ இந்த ஜனம் வந்து 20 கோடி புறப்பட்டு வந்திருக்கு. இந்த கோடி இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய நியாயத்தீர்ப்பை நிறைவேற்றாங்க. அவருடைய வாள்கள் வந்து தேள்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. சோத்ரம், இவங்க யாரை துன்பப்படுத்துறாங்கன்னு பார்ப்போம். இல்ல ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசிப்போம். இல்ல ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் வாசிப்போம்.
ஐந்தாம் தூதனை காலம் மோதின போது அப்பொழுது வானத்திலிருந்து பூமி மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டே அவனுக்கு பாதாள கூலியின் திறவுகள் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள கூலியை திறந்தவுடனே பெருஞ்சோலையின் புகையை போல அந்த சூழியிலிருந்து புகை வெளிவிட்டு அந்த சூழியின் புகையினால் சூரியனும் அந்தகாரம் பட்டது. அந்த புகை அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிழமை புறப்பட்டது, பூமியின் மேல் வந்தது. அவைகள் பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றியில் தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது.
போதும், இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனா உபத்திரவத்தை யாருக்கு உபத்திரப்படுத்தணுங்கிறத ஒரு அடையாளம் இருக்கு. அப்படின்னா தேவனுடைய முத்திரையை தரித்திராத ஜனங்களை மாத்திரம் சேதப்படுத்துது. அப்புறம் தேவனுடைய முத்திரை இல்லாமல் இருந்தாலும் வேறு சில காரியங்கள் இருக்கலாம். அப்படின்னா புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றியிலில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அப்படின்னா நாலு விதமான அடையாளம் இருக்கணும். தேவனுடைய முத்திரை இருக்கணும், அப்படி இல்லாமல் இருந்தால் புல் பசுமையான பூண்டு அப்புறம் மரம் இல்ல புல் பூண்டு முத்திரை நாலு இருக்குது. இந்த நாலு காரியத்தை விட்டுட்டு மற்ற எல்லா ஆளுகளையும் உத்தரப்படுத்துது. 20 கோடி அப்ப இது யாரு, ஜனங்களா இல்ல வேற யாரா? இல்ல அது ஜனம் புல்லு, அது புல்லுதான் சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அந்த சேதப்படுத்துற வர்ற ஆட்கள் யாரு? இப்ப 9 அதிகாரம் 1ல இருந்து வாசிப்போம்.
உடனே பெருஞ்சோலையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழுப்பிச்சு, அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது.
ரைட், அந்தகாரப்பட்டுச்சு. யார் வர்றது வெளியில?
அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியிலே வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கோப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது.
போதும் போதும். அப்ப பாதாளத்திலிருந்து புறப்பட்டு வர்றது யாரு?
வெட்டுக்கிளி.
எழுத்துப்படி இருக்குது இல்லையா? யாருன்னா யாரா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். பாதாளத்திலிருந்து வருது 200 கோடி, சும்மா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல.
இருநூறு
கோடி யாருன்னா லூசிபர். தேவனுடைய சமூகத்துல அங்க தேவனுடைய வலது பக்க சிங்காசனத்துல உட்கார்ந்தப்போ புரட்சி பண்ணி பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் 20 கோடி அறுத்து விட்டுறாரு. இருபது கோடி பாதாளத்தில் சங்கிலினால கட்டி வச்சிருக்காருல, அதை அறுத்து விட்டாச்சு. 20 கோடி அதுல இருந்து தப்பிக்கணும்னா அவன் கொடுமை செய்கிறவர்கள் இரக்கம் அறியாத ஜனம், அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி, தேவன் அவர்களை தள்ளிவிட்டார். அப்படி இருந்தாலும் நாலு அடையாளம் இருந்தா போதும். புல், புல்லுன்னா என்னவா இருக்கும்? புல்லு, பூண்டு, மரம், தேவனுடைய முத்திரை. நாலு இல்லாமல் இருந்ததுன்னா அவன் வந்து அந்த 20 கோடி அந்த பொல்லாத ஆவிகிட்ட இருந்து தப்பிக்கலாம். புல்லுன்னா கிரி இல்லை, புல்லுன்னா கொஞ்சமாவது நன்மை செய்யறாங்க. பூண்டுனா என்னவா இருக்கும் சொல்லுங்க? புல்லுன்னா முளைச்சு வெளியே வந்தது, நற்கிரியைகள் கொஞ்சமாவது வெளியில தெரிஞ்சிருக்கும். பூண்டுனா என்னவா இருக்கும்? ஆஹ, அதுக்கு அர்த்தம் இல்லையே. பூண்டுனா நன்மை செய்யறதுக்கு மனசாவது இருக்கணும். மரம் அப்படின்னா தேவனுடைய காரியங்கள்ல ஓரளவுக்காவது தெரிஞ்சு வளர்ந்துருக்கிறவங்களா இருக்கணும். கொஞ்சமாவது நடக்கிற மனுஷரை மரத்தை போல பார்த்தேன். அப்போ தேவனுடைய தரிசனத்தினால கொஞ்சமாவது காரியங்களை புரியவனா இருந்து அதைய ஏற்றுக்கொள்கிற மனசு இருக்கிறவனா இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தால் நேரடியாக தேவனுடைய முத்திரைய பெற்றிருக்கிறதா இருக்கலாம். அப்படி இருந்தா இந்த 20 கோடி இருபது கோடி வாயில பாருங்க. இதனுடைய குணாதிசயம் இந்த ஒன்பதாம் அதிகார வீட்டில இருந்து படிச்சேன்னு வைங்களேன், எல்லாம் அசுத்தாவிகளுடைய கிரிகள். தேவ தூதர்கள்னா அசுத்தாவிகளுடைய பொல்லாத கிரிகள். இது வந்து மனுஷனை தாக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்குது. இந்த இடர்கள் பேசுறதுக்கு ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு மேல இந்த சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்குது. நிறைய பேர் இடர் விழுந்தாச்சு. ஒன்னா இடறி விழுவான், இல்லாட்டினா சரியா நடப்பான். எல்லா சபையிலும் இருக்கிற மாதிரி சமாதானம் சந்தோஷம் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார். நான் உங்களுக்காக வேண்டி உபவாசம் எடுத்து ஜெபம் பண்றேன், நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, நல்லா தூங்க அப்படின்னு நம்ம இங்க பேச முடியாது. ஆமா, உங்களுக்கு ராபாஜன வந்து வீட்டுக்கே நான் வந்து கொண்டு கொடுக்குறேன், கதையே நடக்காது. அதனால நான் தான் சியோன் குமாரத்தின் சொல்லிட்டு இருந்தா அந்த சியோன் குமாரத்தினுடைய மானத்தை தேவன் குலைப்பார். ஆமா, உச்சந்தலையை மொட்டையாக்குவார். அதுக்கு என்ன பண்றாருன்னா மழை அனுப்புறாரு, தேவனுடைய நியாய தீர்ப்பு அனுப்புறாரு, வெயில் அனுப்புறாரு, மேக்கப் எல்லாம் அந்த மூணுலையும் களைஞ்சு போயிடும். இப்படியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு இன்றைக்கு சபையில கடந்து வருகிறது. சபையில் இருக்கிற அநேகர் இடையில் விழுவார்கள். தேவனுடைய நாமத்தை அறிந்து கர்த்தருக்கு பயந்து பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நடந்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இல்லாட்டினா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. வடக்கிலிருந்து ஒரு தீமையும் சங்காரம் வருது. தீமை வந்தால் பரவாயில்ல, சங்காரம் வெட்டொன்னு துண்டு ரெண்டு, இதோட அவன் கதையை முடிஞ்சு போச்சு. ஆவிக்கரிய வாழ்க்கையில் மாய்மாலாங்கிறது என்ன போட்டுட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று நீ ஆராதிக்காத, அதே மாதிரி பிரசங்கம் பண்ணுறவனே அதே மாதிரி தான், மாய்மாலத்தை பண்ணிட்டு நீயும் பிரசங்கிக்காத, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அதனால இன்றைக்கே மனம் திரும்பி நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தினா நம்ம தேவனுடைய நியாய தீர்ப்புலேருந்து தப்பிப்போம். இல்லாட்டினா தேவனுடைய நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் வர மாதிரி நம்மளுக்கு வரும். தேவன் தம்மை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.